தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது விவசாயி எஃப்எம் 107.4 MHz.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வேளாண்மை இன்றைய சூழலில் பல சவால்களை சந்தித்து வருகிறது. விவசாயிகளே, தங்களது பிள்ளைகள் விவசாயத்தை விட மற்ற தொழில்களுக்கு செல்வது அல்லது வேலைக்கு செல்வது நல்லது என்று நினைக்கிறார்கள். பெரும்பாலும் இளைய தலைமுறையினர் யாரும் விவசாயத்தில் ஈடுபட விரும்புவதில்லை. ஆனால் இதுக்கு விதிவிலக்கானவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நாம் இன்று சந்திக்கப் போகிறோம். சமூக அறிவியலில் முதுநிலை பட்டம் பெற்றிருந்தாலும் விவசாயம் செய்ய வேண்டும், அதிலும் குறிப்பாக இயற்கை வழியில் விளைபொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் விவசாயத்தில் ஈடுபட்டு வரும் மதுக்கரை வட்டாரம் திருமலையாம்பாளையத்தைச் சேர்ந்த நந்தினி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு வாங்க கேட்போம்.
வணக்கம் நந்தினி, மதுக்கரையிலேருந்து நம்முடைய நிலையத்துக்கு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. உங்களை மாதிரி இளைஞர்கள் விவசாயத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நீங்க வந்து என்ன பயிரெலாம் சாகுபடி பண்றீங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன புதிய தொழில்நுட்பங்கள் பின்பற்றி இருக்கீங்க அப்படின்னு எல்லா விவரங்களையும் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி கொஞ்சம் விவரம் சொல்லுங்க.
வணக்கங்க மேடம். 2007 நான் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கேங்க. நான் வந்து விவசாயத்துக்கு புதுசா வந்திருக்கேன். கிட்டத்தட்ட விவசாய குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வெளியில போயாச்சு, இனி யார் விவசாயத்தை பார்ப்பாங்கிற காலகட்டத்தில் நம்ம விவசாய குடும்பத்தில் போறது நம்மளும் பார்க்காம இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் விவசாயம் பண்ணணுங்கிறக்காக வந்திருக்கேன். ஆரம்பிக்கும் போது இருந்தே இயற்கை விவசாயம் தான் ஆரம்பிச்சிருக்கேங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம், வெற்றியோ தோல்வியோ அது அடுத்த பிரச்சனை. நம்ம வந்து நல்ல பயிர் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும், நஞ்சில்லாத உணவை வழங்கணுங்கிறக்காக ஒரு தீவிரமாக நல்லது பண்ணணுங்கிற நோக்கத்தோடு விவசாயத்தில் இறங்கியிருக்கேங்க. குடும்பம்னு பார்த்தா பையன் பொண்ணு வீட்டுக்காரர் வெளியில் வேலை பார்க்குறாங்க. நான் வந்து நான் மட்டும்தான் பார்த்துட்டுருக்கேன், விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கேன். இப்போ ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கேன்னு சொல்லணும். அனுபவங்களை கற்றுட்ருக்கேன். நஷ்டம் லாபம் எதுவும் பார்க்கல, ஆனால் தோட்டத்தை நல்லா வளமாக மாற்றிருக்கேங்கிறது மட்டும் இந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்க.
சரிங்க, இப்போ நீங்கள் விவசாயத்துக்கு வந்து ஒரு 5 ஆயிடுச்சு இல்லைங்களா? லாபமோ நஷ்டமோ எப்படி இருந்தாலும் இயற்கை விவசாயம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறதா சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி என்ன பயிரில் சாகுபடி பண்ணியிருக்கீங்க? அப்புறம் இன்னொரு கேள்வி, இப்போ நீங்கள் சொல்லும்போது நிலத்தை வளப்படுத்தியிருக்கேன் அப்படின்னீங்க, அதுக்கு என்ன முயற்சிகள் எடுத்துக்கிட்டீங்க?
ஆரம்ப காலத்தில் வந்து விவசாயத்துக்கு புதுசுங்கிறதுனால என்ன பயிர் பண்ணணும் எப்படி பண்ணணும் எந்த அனுபவம் இல்லாமல் பண்ணும்போது முதல் மலர் சாகுபடி ஆரம்பித்தேங்க. அது பண்ணும்போது மார்க்கெட்டிங் பண்ண முடியலங்கனால அப்புறம் நேர பிரச்சனை அதெல்லாமே இருந்துச்சு. நாங்கள் விவசாய பூமியிலிருந்து ஒரு 6 வெளியிலேருந்து வந்து பார்க்கும்போது நிறைய பிரச்சனை இருந்தது. அப்புறம் ஒரு கட்டத்தில் பூ விவசாயம் வேண்டாம், காய்கறி பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை விட்டுட்டு பந்தல் போட்டோம். ஒரு 2 காய்கறி பந்தல் பண்ணோம். புடலை பீர்க்கன் அந்த மாதிரி காய்கள் உற்பத்தி பண்ணணும். ஆனாலும் அதைய இயற்கை முறையில் விளைவிச்சாலும் கூட அதை வந்து சாதாரண விலைக்கு தான் நாங்கள் வித்துட்ருந்தோம். பெருசாக லாபம் அடையல. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் நிறைய பேரோட தொடர்பு கிடச்சிது. இயற்கை அங்காடி அவங்கெல்லாம் வந்து நீங்கள் நல்லா நிறைய பண்ணுங்கள், நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற கேட்ட காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரியும் மார்க்கெட்டிங் பண்ணுறக்கு ஆரம்பித்தோம். அப்புறம் வந்துட்டு தட்பவெப்பநிலை காரணமாக நிறைய இழப்புகள் வந்துச்சு. அதிகமான மழை அதிக வெயில் அப்படிங்கும்போது புதுசாக வந்திருக்கும் போது எங்களால் என்ன பண்ணணும், பூச்சி தொல்லை அந்த மாதிரி தாக்குதல் இருந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களான எங்களுக்கு வந்து வழிமுறைகள் தெரியலைங்க. இப்போ ரசாயன விவசாயம் பண்ணுறவங்கன்னா ஒன்றுக்கு ஒரு மருந்து, அவங்க எதையும் யோசிக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து இயற்கை முறையில் பண்ணணும்னு ஒரு உறுதியோடு பண்ணினதுனால எங்களால் என்னென்ன முடியுதோ ஒரு வேப்பிலை கரைசல் மாதிரி மூலிகை கரைசல் அந்த மாதிரி வச்சு தான் நாங்கள் பூச்சி விரட்டி உபயோகப்படுத்தினோம். அது வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து அதிகமான விளைச்சல் பெற முடியாட்டையும் கூட அதிக செலவு பண்ணாமல் நஞ்சில்லாத உணவு உற்பத்தி பண்ண முடிஞ்சுதுங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி. ஆனாலும் நல்ல விதமாகவும் எங்களால் பண்ண முடிஞ்சுது. சில சமயம் இழப்புகள் வந்தாலும் கூட சில சமயம் வந்து நல்ல விளைச்சல் எங்களுக்கு கிடச்சிது. ஆனால் விலை தான் பிரச்சனையாக இருந்தது எங்களுக்கு. இப்போ வர காலத்தில் அதையும் சரி பண்ண முடியும் நம்பிக்கை நிறைய வந்திருக்கு. நிறைய அனுபவங்கள் எங்களுக்கு கிடச்சிருக்கு.
நல்லா சொன்னீங்க. இப்போது பந்தல் காய்கறிகள் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ வந்து இந்த கல் கால்லாம் போட்டு அந்த மாதிரி நிறைய வருஷங்களுக்கு வச்சுக்கிற மாதிரி பண்ணியிருக்கீங்களா?
நாங்கள் வந்து கல் கால் கம்பி எல்லாம் உபயோகப்படுத்தி நீண்ட காலத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு உபயோகப்படுற மாதிரி ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம். அதில் வந்து சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்கோம். அப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம காய்கறி விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கலாம், வருஷம் வருஷம் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ கிடச்சிருக்கிற அனுபவத்தை வச்சு இனிமேல் வர காலத்தில் கண்டிப்பாக நல்ல முறையில் பயிர் பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்குங்க.
சரி, அப்போ பந்தல் விவசாயங்கும் போது இப்போ இந்த 5 வருஷத்தில் என்னென்ன காய்கறிகள்லாம் அதில் பயிரிட்ருக்கீங்க?
நாங்கள் பந்தல் 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோங்க மேடம். அதில் வந்து பீர்க்கன் போட்டிருக்கோம், புடலை போட்டிருக்கோம், தக்காளி நடவு பண்ணியிருக்கோம். பந்தல் தக்காளி 1 வருஷம் காய்க்கிற வகை போட்டிருந்தோம், அது நல்லா இருந்துச்சு, காய்கள் நல்லா இருந்துச்சு. பந்தல தக்காளி பண்ணும்போது மழையினாலேயோ அதிக வெயில்னாலேயோ செடி பாதிக்கப்படாத அளவுக்கு விளைச்சல் கொடுக்குங்க. அப்புறம் மறுபடி ஊடுபயிராக வெங்காயம் அந்த மாதிரி பயிரும் நம்ம புடலை அந்த செடிகளுக்கு இடையில் பண்ண முடியும். சொட்டு நீர் பாசனங்கிறதுனால நம்ம என்ன ஊடுபயிர் வேணாலும் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பின்ன முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் எல்லாம் கூட நம்ம ஊடுபயிராக பண்ணிக்க முடியும். நான் முயற்சி பண்ணி பார்த்ததில் எங்கள் நிலத்தில் பீட்ரூட், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஊடுபயிராக பண்ணி நல்ல முறையில் எடுத்திருக்கேங்க. ஆள் பற்றாக்குறை அந்ததுனால பிரச்சனை வருமொழியே மண்ணாலேயோ இல்லை வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம வந்து முயற்சி எடுத்து செஞ்சால் எல்லாமே நல்ல முறையில் பண்ண முடியும்.
சரிங்க. அப்புறம் ஆரம்பத்தில் சொன்னீங்க நிலத்தை வளப்படுத்தியிருக்கேன் இந்த 5 வருஷத்தில் அப்படின்னீங்க. அதுக்கு ஏதாவது தனியாக முயற்சிகள் எடுத்துக்கிட்டிங்களா?
இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ண உடனே நாங்கள் வாங்கினது நாட்டு மாடுங்க. அதுதான் நம்ம பூமியை வளப்படுத்த முடியும். நம்ம போடுற உரங்கள்னால மண் வளமாகுங்கிறதுல வந்து நம்பிக்கை கிடையாது. அப்போது முதல் வேலையை நாட்டு மாடு வாங்கிட்டு அதில் ஜீவாமிர்தம் தயாரித்து மண்ணு கொடுக்கறக்கு ஆரம்பித்தோம். மண்ணை வளப்படுத்தணும்னா அதுக்கு தேவையான நுண்ணுயிர் சத்துக்களெல்லாம் நம்ம கொடுக்கணுங்க. அப்போ வந்துட்டு நம்ம ரசாயன உரம் மட்டும் கொடுக்கும்போது அதோடய தேவைகள் பூர்த்தி அடையாது. அப்போ நம்ம வந்து நாட்டு மாட்டோட சாணம் மற்றும் கோமயத்தில் வந்து எல்லா தேவையான உயிர் சத்துக்கள் அவ்வளவும் கிடைக்குது. அப்படிங்கும்போது நம்ம வந்து ஏன் அதை கொடுக்கக்கூடாது, வெளியிலிருந்து செலவு பண்ணி வாங்கி ஏன் போடணும்? இயற்கை விவசாயத்தோட கோட்பாடே வந்து பண்ணையில் கிடைக்கிற கழிவுகளை உபயோகப்படுத்தி மண்ணை வளப்படுத்துறது தான். முந்தைய காலங்களில் அதை தான் செஞ்சாங்க, அப்போ விவசாயம் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து சாகுபடி செலவுகள் அதிகமாகிறது, விவசாயிகள் கடனாளி ஆகிறது, அந்த பிரச்சனைகளாம் எதனாலேனா வெளியிலிருந்து இடுபொருள் வாங்கி உபயோகப்படுத்துறதுனால தான் முக்கியமாக பிரச்சனைகள் அதிகமாகிறது காரணம். அப்படிங்கும்போது நம்ம வந்து இதையே கடைபிடித்து பார்க்கலாம் அப்படின்னு அதை உபயோகப்படுத்துறக்கு ஆரம்பித்தோம். நாள்பட விளைச்சல் அதிகமாச்சு, மண்ணோட வளம் அதிகமாச்சு, புல் கூட முளைக்காத இடத்துல களைச்செடிகள் பெருசாக வளர்ந்துச்சு, அந்த இடத்துல காய்கறிகள் அதிகமாக பெரிய அளவில் காய்ச்சிது. அதோட ஆட்டு எரு அந்த மாதிரி சாம்பல் கிடைக்கிற சாம்பல் அதெல்லாம் காட்டுக்குள்ளே வாங்கி போடுறக்கு ஆரம்பித்தோம். அந்த காலகட்டத்தில் நல்லா செடி நல்லா வளர்ந்துச்சு. அப்புறம் ஒரு திருப்தி வந்துச்சு, நம்ம மண்ணை வளப்படுத்திட்டோம், இனி வந்து நம்ம எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது வீண் போகலை பரவாயில்ல அப்படின்னு செய்யறக்கு ஆரம்பித்தோம்.
சரிங்க. அதாவது நல்ல ஒரு நம்பிக்கையோடு அந்த நிலத்தை சீர்திருத்தி அதை வந்து சாகுபடிக்கு தகுந்ததாக கொண்டு வந்துட்டீங்க. அப்புறம் வந்து இந்த சாகுபடி தொழில்நுட்பங்கள் அப்படிங்கும்போது விவரங்கள்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க?
நாங்கள் தொடர்ந்து பசுமை விகடன் படிக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தகவல்கள் வந்து அதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் பக்கத்தில் விவசாயம் பண்ணுற விவசாயிகள்கிட்டருந்து எந்த பட்டத்தில் என்ன விதை போடணும் அப்படிங்கிற மாதிரி தொழில்நுட்பங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஒன்று நாங்கள் பண்ண எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு திரும்ப அடுத்த பட்டத்தில் இந்த மழை காலத்தில் விதை போடக்கூடாது, அப்புறம் வந்து மழைக்கு முன்னால் போடணும், இல்லை மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நிலத்தை பண்படுத்தி அதுக்கப்புறம் விதை போடணும் அப்படிங்கிற அனுபவம் எல்லாம் நாங்கள் செய்ய செய்ய தான் அந்த அனுபவம் எங்களுக்கு கிடச்சிது. இத்தனை வருஷம் வந்து பாடம் கற்றுக்கிறதுல எங்களுக்கு போயாச்சு. இனிமேல் வர காலத்தில் எந்தெந்த மாதிரி பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணால் சரியாக வரும், எது தப்புங்கிறத கற்றுட்டோம்.
இப்போது நீங்கள் நம்ம பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்கீங்க. பல்கலைக்கழகத்திலேருந்து உங்களுக்கு ஏதாவது தொழில்நுட்பங்கள் அல்லது தகவல்கள் நம்மளுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்களா?
இயற்கை விவசாயம் தான் செய்ய ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணினதுக்கப்புறம் என்னென்ன தகவல்கள் அது சம்மந்தமாக நமக்கு கிடைக்குதுன்னு எதுலேயும் தேடி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே விவசாய பல்கலைக்கழகத்தில் மண்புழு வளர்ப்பு, சான்றிதழ் பாடத்திட்டம் இருக்குன்னு தெரிய வந்துச்சுங்க. அப்போ வந்து நாங்கள் அதில் கலந்துட்டு பயன்பெற்றோம். 6 மாதம் சான்றிதழ் பயிற்சி பெற்றதுக்கப்புறம் என்னென்ன உபயோகப்படுத்தணும், மக்க வைக்கிறதுக்கு என்ன தொழில்நுட்பம் இருக்குது, மண்புழு வந்து எந்த முறையில் வளர்த்தா நல்லது, எந்த மண்புழு என்ன மாதிரி கொடுக்கும், அதை வந்து எப்படி சேமித்து வைக்கணும், எந்த மாதிரி வயல்கிடணும் அப்படிங்கிற தொழில்நுட்பம் எல்லாம் இங்கே வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. சும்மா வெளிப்படையாங்கும் போது சில தகவல்கள் வச்சு நம்ம வந்து நல்லா தயாரிக்க கஷ்டம். இப்போ இங்கே வந்து தொழில்நுட்பத்தை நல்லா பயன்படுத்தி அனைத்து தகவல்களும் கிடைச்சதுனால நம்பிக்கை இருக்குது, நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அது தவிர எந்த மாதிரி எருவு வந்து எந்த மாதிரி பயன்படுத்தணும், எந்த மாதிரி மக்க வைக்கணும் அப்படிங்கிற தொழில்நுட்பமெல்லாம் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. இங்கே நடந்த அங்கக வேளாண்மை கருத்தரங்களை கலந்துட்டதுக்கப்புறம் பூச்சிகள் பற்றின தகவல் கிடைச்சிது. எந்த மாதிரி பூச்சியை எந்த மாதிரி உயிரியல் தொழில்நுட்பம் கொண்டு விரட்டணும் அப்படிங்கிறது வந்து நல்ல முறையில் ப்ரொஃபஸர் சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்கள் நிறைய தொழில்நுட்பம் கற்றுக்கிட்டோம். இப்போ வந்து அதை பயன்படுத்தி இருக்கிறோம் எங்கள் நிலத்தில். அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே வந்து கலந்துட்டு இதை கேட்டு இதை பயன்படுத்திட்டோம் அப்படிங்கிறது வந்து நிறைவாக இருக்குங்க.
அதாவது இயற்கை வேளாண்மை செய்யும் போது கூட அதில் பயன்படுத்தக்கூடிய முறைகள் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு பட்டப்படிப்பு ஒன்று விவசாயிகள் உங்களை மாதிரி ஆர்வமுள்ள விவசாயிகளுக்காக நடத்திட்டு இருக்காங்க, அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
இன்னும் அதை பற்றி கேள்விப்படலைங்க. முடிஞ்சால் விசாரிச்சு நான் அந்த பயிற்சி எடுத்துக்கணும்னு விரும்புகிறேன். முழுமையான விவசாயியை மாறணும்னா எல்லா தொழில்நுட்பமும் பயன்படுத்தி மற்ற தொழில்கள் போல் விவசாயம் சிறக்கணும்னா நம்ம வந்து பழங்கால முறையிலேயே பண்ணிட்டு இருந்தாலும் சரியாகாது. அப்படிங்கும் போது என்னென்ன தொழில்நுட்பம் புதுசாக வந்திருக்கு, எதையை பயன்படுத்தினா வெற்றி பெற முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டா விவசாயி வந்து ஒரு தொழிலதிபர் போல நல்லா வளமோட வாழலாங்கிறது என்னோட கருத்துங்க.
சரிங்க, இப்போ இந்த நீங்கள் பந்தல் காய்கறிகள் தான் அதிகமாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க, வேற அதை தவிர வேற எதுவும் சாகுபடி பண்ணுறது இல்லைங்களா?
பந்தல் சாகுபடி தவிர ஒரு 2.5 ஏக்கரில் தென்னை நடவு போட்டிருக்கேங்க. இப்போ தான் புதுசாக செப்டம்பர் மாதத்தில் நடவு போட்டிருக்கு. தென்னை வந்து நாட்டு ரகம் போட்டிருக்கோம். சொந்தத்தில் தெரிஞ்சவங்கிட்டிருந்து நெத்தெடுத்து போட்டிருக்கோம். அது வந்து சொட்டு நீர் பாசனம் அமைச்சு ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணு கடையில் 30 மீட்டர் இடைவெளி விட்டு போட்டிருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம பின்னால் ஊடு பயிர் ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இடைவெளி அதிகமாக கொடுத்து போட்டிருக்கோம்.
இப்போ நீங்கள் புதுசாக தான் போட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது நிறைய இடைவெளி இருக்கும் உங்களுக்கு, நிறைய மற்ற ஊடு பயிர் அந்த மாதிரிலாம் சாகுபடி பண்ணலாம். நீங்கள் எதாவது பண்ணியிருக்கீங்களா?
இது வரைக்கும் எதுவும் பண்ணலைங்க. தீவன பயிர் மட்டும் சொட்டுநீர் பாசனம் அமைச்சு போட்டிருக்கோம். இனிமேல் வர காலத்தில் வந்து வாழை, மரவள்ளி, பப்பாளி, முருங்கை இந்த 4 கண்டிப்பாக அதில் பயிர் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா பராமரிப்பு அதிகம் தேவைப்படாத பயிர் போட்டோன்னா நிலமும் வளமாக இருக்கும், தென்னைக்கும் நல்லாயிருக்குங்கிறதுனால அந்த மாதிரி முடிவு பண்ணி வச்சுருக்கோம். தற்போது வறட்சி அதிகம் இருக்கிறதுனால கால்நடைகளுக்கு தீவன பற்றாக்குறை இருக்கிறதுனால காய்கறி பயிர் விட முதல்ல தீவனம் தான் முதல் தேவைங்கிறதுனால தென்னை கடையில் ஒரு மல்டிகட் சோளம் அது அதிக நாள் நம்ம அறுவடைக்கு உகந்ததுங்கிறதுனால அதை பயிர் பண்ணியிருக்கோம். இனி மழை அதை பொறுத்து காய்கறி வெள்ளாமை ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கோம். இப்போ சோளம் மட்டும்தான் தென்னை கடையில் போட்டிருக்கோம்.
சரிங்க, நீங்கள் வந்து இந்த இயற்கை வேளாண்மைக்காக முக்கியமாக நான் முதல்ல செஞ்சது நாட்டு மாடு வாங்கினது தான் அப்படின்னு சொன்னீங்க. எவ்வளோ மாடுகள் வச்சுருக்கீங்க?
2 காங்கைய மாடு, அது போட்ட 3 கண்ணுக்குட்டின்னு இப்போ மொத்தமாக 5 மாடு இருக்குது. அதோட உரம் எங்கள் நிலத்துக்கு போதுமானதாக இருக்குதுங்க. இப்போ நாட்டு மாடுங்கும்போது பால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம உரத் தேவைக்காக மட்டும்தான் அந்த மாடு வளர்க்குறதுனால பால் குறைவாகத்தான் கொடுக்கும். வியாபார ரீதியாக நம்ம உபயோகப்படுத்த முடியாது. ஆனால் அதோட பால் தயிர் வந்து ரொம்ப சுவை மிகுந்ததாக இருக்கும். வெளியில் அது மாதிரி கிடைக்கவே கிடைக்காது.
சரிங்க, இப்போ எல்லாம் வந்து உற்பத்தி பண்ணால் மட்டும் பார்த்தாது, நம்ம எப்படி அதை வந்து விற்பனைக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தான் நமக்கு லாபம் சரியான முறையில் கிடைக்கும். விற்பனையை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி இருக்குங்க?
விற்பனையை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் நாங்கள் ரொம்ப விலை குறைவாக தான் கொடுத்துட்ருந்தோங்க. எல்லா விவசாயிகளையும் போல் நாங்களும் இடைத்தரகர்கள் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருந்தோம். அப்படிங்கும்போது இயற்கையாக விளைவிச்சாலும் கூட அது தகுந்த விலை கிடைக்காதனால ரொம்ப ஒரு குழப்பமான காலகட்டத்தில் போயிட்டு இருந்துச்சு. நம்ம எதுக்காக இது பண்ணுறோம், இயற்கையாக கிடைக்கணும், எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறக்காக செய்கிறது வந்து நார்மலாக மற்றவங்கள போல் நம்ம கொடுத்துட்ருக்குறோமேனு யோசிக்கிற காலகட்டத்தில் நிறையா பேரோட அறிமுகம் கிடச்சிது. அப்படி இருக்கும்போது 2-3 கடைங்களில் கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க, இயற்கை விளைபொருள் பண்ணி கொடுங்க, நாங்கள் விற்கிறோம், நீங்கள் அதிகமான அளவில் பண்ணி கொடுங்கன்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அப்படிங்கும்போது நாங்கள் அவங்களுக்காக விலை வச்சு கொடுத்தோம். வியாபாரிக்கு 10 ரூபா கொடுக்குற காய் வந்து அவங்க எங்ககிட்ட 30 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. எங்களுக்கு 2 மடங்கு லாபம் அதிகமாக கிடச்சிது. இனி வர காலகட்டத்தில் தனி பயிராக பண்ணாமல் ஒரு 4-5 விதமான பயிர் பண்ணி அதன் மூலமாக கொஞ்சம் லாபமும் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. விவசாயங்கிறது வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி, அதாவது உணவுப் பொருளுங்கிறது வந்து நம்ம மக்களுக்கு உயிர் கொடுக்கறது. அப்படிங்கும் போது நம்ம விஷத்தை கொடுக்காம நல்ல உணவுப் பொருளை நம்ம சாப்பிட கொடுக்குறோங்கிறது ஒரு பெரிய திருப்தி. அது வந்து நிறைய பேருக்கு சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதிகமாக விளைய வைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம்.
சரிங்க, ரொம்ப நல்லா சொன்னீங்க. உங்களுடைய இந்த முயற்சியும் ஆர்வமும் ரொம்ப பாராட்டுக்குரியது. உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் இந்த விவசாயத்துக்கு நம்பிக்கையோட அதற்கான தொழில்நுட்பங்களை சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடையும் வந்தாங்கன்னா விவசாயம் இனி என்னாகுமோ அப்படிங்கிற அந்த நிலைமை நிச்சயமாக மாறும். நம்முடைய வானொலிக்கு வந்திருந்து உங்களுடைய மற்ற பணிகளையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம நேயர்களோட உங்களுடைய கருத்துக்கள் அனுபவங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதற்காக நேயர்களுடைய சார்பிலையும் வானொலி நிலையத்தினுடைய சார்பிலையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. வணக்கம்.
வணக்கம், ரொம்ப நன்றிங்க. இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.
இதுவரை மதுக்கரை வட்டாரம் திருமலையாம்பாளையத்தைச் சேர்ந்த நந்தினி அவர்கள் கூறிய அனுபவங்களை கேட்டோம். நேயர்களே, இது மாதிரியான உங்களது எண்ணங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள 042224310055 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.